கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 5 அத்தியாயம். அண்ணலும் நோக்கினான். தெய்வ புலவர் வள்ளுவர் அவர்களுக்காகத்தான் இந்த குறளை எழுதினாரோ? யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். ஆம், இதோ இருவர் உதடுகளிலும் புன்னகை மிளிர்கிறது. அதோ அவர்கள் விழிகள் நேர்கோணத்தில் சந்திக்கின்றன. அருந்த தந்தி சேர்ந்தது, சிதைந்த கூடு கூடியது, பிரிந்த கூந்தல் அழகிய கொண்டையாக காட்சியளித்தது, பூத்த மலர் மாலையாகியது, மதியை மூடியிருந்த மேகம் விலகியது, வறண்ட பூமிக்கு வளம் கொடுக்க வான்மழை பொழிந்தது, எங்கோ ஜல் ஜல் எனும் ஓசை கேட்கிறது, கரும்பு வில்லோடு மன்மதனும் அன்னத்தின் மீது ரதியும் வருகின்றார்கள், மலர் அம்பு வீசப்பட்டது, செந்தில் ஆண்டவனின் பன்னிரு கரங்களில் வதுவை சூட்டும் கரத்தின் அருள் அங்கு வந்து பொழிந்தது. மறுகணம் இளைய பிராட்டியார் முகம் சிவக்க, வெட்கம் சூழ உடல் சிலிர்க்க, தாமரை கண்களில் இன்பக் கண்ணீர் ததும்பி சட்டென அங்கிருந்து துள்ளி திரும்ப, வானத்தியின் கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு வீணையின் நரம்புகளை மீட்டிவிட்டு, அந்த ஒளியின் ரீங்காரம் பரவி பாயும் முன்பே தடதடவென படிக்கட்டுகளின் வழியே கீழிறங்கினாள். இளைய பிராட்டியார் இழுத்த வேகத்திற்கு சரியாக உடன் வர முடியாத வானத்தி, அக்கா அக்கா மெல்ல மெல்ல என்று கூவினாள். இளைய பிராட்டியார் புதுப்புலிவோடு வருவது கண்டு திகைத்து பஞ்சவன் மாதேவியும் இன்ப வள்ளியும் நின்றனர். இந்த அற்புத சந்திப்பு எப்படி வாய்த்தது என்று எல்லோரும் வியக்கலாம். வல்லவரையரை சிறைச்சாலையில் சென்று இளைய பிராட்டி சந்திக்க முற்படவில்லை. காஞ்சி நின்று தஞ்சை வந்த பிறகும் சந்திக்கவில்லை. இதற்கு வேறு எந்தவித காரணமும் இல்லை. வல்லவரையர் மீது அழிக்க முடியா அன்பு ஏற்பட்டு விட்டது. பிரிவு எனும் வேதனை இதயத்தில் சூழ்ந்திருக்கும் போது எந்தவித செய்கையையும் உணர முடிவதில்லை. தஞ்சை வந்தவுடன் வல்லவரையர் விடுதலை அவ்வளவு எளிதில் ஏற்பட்டுவிடும் என்று இளைய பிராட்டியார் எதிர்பார்க்கவில்லை. வல்லவரையர் விடுதலை ஆகிவிட்டார் என்றவுடன் அடங்க ஒண்ணா மகிழ்ச்சி உதயமாகி இருப்பினும் என்ன செய்வது என்று இளைய பிராட்டிக்கு புரியவில்லை. அதனால் அவரை சந்திக்கும் துணிவு அவளுக்கு ஏற்படவில்லை. ஆண் இதயமே வேறு, பெண் இதயமே வேறு. பெண் வலிவில் சென்று ஆடவரோடு பேச முற்படுவது இல்லை. காதலை புலப்படுத்துவதிலும் அப்படித்தான். தஞ்சையில் இருந்திருந்தால் சந்திப்புக்கு வாய்ப்பே ஏற்படாதோ என்று எண்ணித்தான் திடீர் என்று நந்திபுரத்துக்கு செல்ல முற்பட்டாள் அவள். வல்லவரையரை சந்திக்க முடியும் எனும் உள் நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. ஆனால் பழையாறைக்குள் நுழைந்த சில நாழிகையிலேயே வல்லவரை சந்தித்துவிடும் அற்புத நிகழ்ச்சி ஏற்பட்டுவிடும் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. தஞ்சை நின்று ராஜஹம்ச படையில் புறப்பட்ட இளைய பிராட்டியாரின் குழாம் திருக்குடந்தையில் இறங்கிற்று. நேரே பழையாறைக்கு சென்றிருக்கலாம் என்றாலும் திருக்குடந்தையை காண வேண்டும் எனும் ஆர்வம் இளைய பிராட்டியாருக்கு எழுந்தது. திருக்குடந்தை கோயில் தோறும் சென்று தரிசிக்க விரும்பினாள். அதனோடு திருக்குடந்தைக்கு வந்து தங்கியிருக்கும் சதுரானன பண்டிதரை தரிசிக்க வேண்டும் என மாவல் அவளுக்கு நெடு நாட்களாகவே இருந்தது. சதுரானன பண்டிதரை பற்றி இளைய பிராட்டியார் அறிவாள். அவரை பற்றியும் அவரது வாழ்க்கையை பற்றியும் கல்யாணி பாட்டியார் கூறியிருக்கின்றார்கள். சதுரானன பண்டிதராக இன்று திகழ்பவர் ஒரு காலத்தில் சோழ நாட்டில் பிரசித்தி பெற்ற தளபதியாக இருந்த வெள்ளன் குமரனாவார். பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்தில் இளவரசர் ராசாதித்தனோடு தோளோடு தோள் நின்று உதவி புரிந்த அந்த மாவீரன் வாழ்விலே ஏற்பட்ட பெரும் ஏமாற்றமே அவர் இளவயதிலேயே துறவியாக காரணமாய் அமைந்தது. துறவியாக மாறியதோடு அவர் வியாக்கரணம் தர்க்க முதலிய சாத்திரங்களை கற்றார். மந்திர வித்தைகள் பயின்றார். வரும் காலம் கூறும் மக்கத்தான சக்தி பெற்றார். சைவ சமய சாத்திரத்தை ஆராய்ந்து வல்லவரானார். சோழ நாட்டில் ஏற்பட்ட பல மாறுதலின் போது அவர் வடக்கே இமாச்சல பகுதிகளிலும் வங்கத்திலும் சுற்று பயணம் செய்துவிட்டு கடைசியில் திருவொற்றி ஊரில் மடம் ஒன்றை அமைத்துக் கொண்டு வியாக்கரணம் தர்க்கர்ணம் நியாயம் தாந்திரீகம் முதலிய கலைகளை சிஷ்யர்களுக்கு எடுத்து கூறி வந்ததோடு சைவ சமயத்தில் புதிய முறை காணலானார். அண்மையில் அவர் திருக்குடந்தை வந்து சேர்ந்தார். பழைய வரலாறுகளை கல்யாணி பாட்டி கூறி வரும் போது சதுரானன பண்டிதரை பற்றியும் கூறியிருந்ததனால் குந்தவை அவரை காண விரும்பினாள். முக்கியமாக வருங்காலத்தை பற்றி அறிய அவளுக்கு ஆவல் மிகுந்தது. தன் வருங்காலத்தை பற்றி மட்டும் இன்றி வானதியை பற்றியும் தன் இளவல் பற்றியும் அறிய விரும்பினாள். இதுவரை அவளுக்கு தன் வருங்காலத்தை பற்றி சிந்திக்கவே முடியாதிருந்தது. வந்தியத்தேவன் விடுதலை நிகழ்ச்சிக்கு பிறகு இளைய பிராட்டியார் மிக தீவிரமாக தன் வருங்காலத்தை பற்றி சிந்திக்கலானாள். வல்லவரையரை விடுதலை செய்து விட்டார்களே தவிர உண்மை குற்றவாளியை அறிய முயற்சி எப்போது ஏற்படும்? வல்லவரையர் தன் இதயத்தில் இன்னும் தன்னை மறவாது வைத்திருக்கின்றாரா என்பதையெல்லாம் அறிய விரும்பினாள். அவள் தன் திருமணத்தை பற்றியும் எண்ணலானாள். அதை பற்றியும் சதுரானன பண்டிதரை கேட்டுவிடலாமே. கன்னியாகவே காலம் கழிப்பதா, திருமணம் செய்து கொள்வதா என்ற முடிவுக்கு தன் இதயத்தில் ஒரு முடிவும் ஏற்படாத நிலையில் நியதியின் முடிவு என்ன என்பதை பற்றி வான நூல் என்ன கூறுகிறது என்பதை அறியலாமே. அவற்றையெல்லாம் நீங்கள் விக்ரமன் அவர்கள் எழுதிய ராசாதித்தன் சபதம் புதினத்தில் காணலாம். குழந்தை சோதிடர் முன்பே கூறியிருக்கின்றார். அவர் கூறியவை ஒவ்வொன்றும் பழித்துத்தான் வருகிறது. மேலும் அவரை கண்டு விசாரிக்க சோதிடர் இல்லையே. பல ஆண்டுகளுக்கு முன்பு அடித்த புயலிலே அவர் வீடு படுநாசமாகியது. பிறகு அவர்களை பற்றிய செய்தியே தெரியவில்லை. ராஜஹம்ச படகு நின்று இறங்கியவுடன் இளைய பிராட்டி சதுரானன பண்டிதர் வீட்டுக்கு செல்ல விரும்பினாள். படகோட்டிக்கும் சிவிகைக்கும் ஏற்பாடு செய்வதற்காக மற்றவர்களை ஆற்றங்கரைக்கு சோலையில் தங்கியிருக்க செய்துவிட்டு வானதியை மட்டும் அழைத்துக் கொண்டு இளைய பிராட்டி சதுரானன பண்டிதர் தங்கியிருக்கும் இடம் நோக்கி சென்றாள். சதுரானன பண்டிதர் தங்கியிருக்கும் இடம் ஊரின் கோடியில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தது. அழகிய பர்ணசாலை அமைத்து அதில் வசித்து வந்தார் பண்டிதர். அவருடைய குரு நிரஞ்சனன் பண்டிதரிடமிருந்து சாத்திரம் முழுமையும் அவர் கற்றிருந்தபடியால் முறைப்படியே ஆசிரமத்தை அமைத்திருந்தார். சீடர்கள் நூற்றுக்கணக்காக இருந்தார்கள். ஒரு புறம் வடமொழி ஸ்லோகங்களை கணீர் என்று சீடர்கள் பயிலும் குரல் கேட்டது. மற்றொரு இடத்தில் மந்திரங்களை தெளிவாக உச்சரிக்கும் குரல் கேட்டது. மணி ஒளியும் உடுக்கை சப்தமும் விதவிதமான வாத்தியங்களின் ஓசையும் கேட்டன. அகிலின் நறுமணமும் மலர்களின் வாசனையும் எங்கும் எழுந்தன. அடுத்த இடத்திற்கு வருபவரை சற்று தொலைவிலேயே கவர்ந்து அவர்களை ஈடுபடும்படி செய்யும் தன்மையோடு விளங்கிட ஹரஹர மகாதேவ என்னும் குரல் அவ்வப்போது எழுந்தது. அந்த குரலின் கம்பீரமே எல்லோரது உடல்களையும் சிலிர்க்க வைத்தது. அங்குமிங்கும் செல்லும் அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் உடல் முழுமையும் திருநீறு பூசி நெற்றியில் மூன்று பட்டையை கீற்று சந்தனமிட்டு அதன் நடுவில் குங்கும பொட்டு வட்டமாக அணிந்து சடைமுடி தொங்க நடமாடும் போது பார்ப்பவர்களுக்கு பயம் கலந்த மரியாதை உணர்வு தோன்றாமல் இராது. அந்த மடத்தின் எல்லையிலே அரசனும் ஆண்டியும் சமம், செல்வரும் வறியரும் சமம். அதனால் இளைய பிராட்டி வந்தவுடன் அவளை வரவேற்க எவரும் வரவில்லை. ஆனால் ஓர் உருவ மட்டும் இளைய பிராட்டியை அடையாளம் கண்டுகொண்டது. முன்பு குடந்தை சோதிடரிடம் சீடராயிருந்தவன் தான் இப்போது உருத்தறியாமல் அவ்விதம் மாறியிருந்தான். கற்றை சடைமுடியும் விபூதி பூசிய உடலும் ருத்ராட்ச மாலையும் குங்கும பொட்டும் சிவந்து கண்களோடு கூடிய அவனை அந்த சோதிடரே வந்தால் கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அவன் இளைய பிராட்டியாரை அணுகினார். அவர்கள் அங்கு வந்த காரணம் வினவினார். தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளாமலே அவன் பேசினான். சதுரானன பண்டிதரை இன்று பார்க்க முடியாது என்றும் மறுநாள் அவரை தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்வதாகவும் கூறினான். இளைய பிராட்டியாருக்கு சற்று ஏமாற்றமே. எனினும் சற்று அமைதியாக அவகாசம் அதிகம் எடுத்துக்கொண்டுதான் பேச வேண்டும் என்ற எண்ணத்தினாய் இளைய பிராட்டி உடனே திரும்பிவிட்டாள். வானதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அக்கா ஏன் வந்தோம் போகின்றோம் என்று கேட்டாள். அவரை பார்க்க முடியவில்லை. இங்கு யார் இருக்கின்றார்கள்? மந்திரம் ஓதும் குரலும் பூசை நடக்கும் போது எழும் மனமும் சிவநாமம் ஒளியுமா இருக்கின்றனமே.
ஆமா, இங்கு ஒரு பெரியவர் தங்கியிருக்கின்றார். அவருக்கு வயது 90 மேல் இருக்கும். முற்றும் உணர்ந்தவர். நடந்ததை சொல்வார், நடக்கப் போவதையும் சொல்வார்.
நடக்கப் போவதை அறிந்து என்ன செய்வோம்?
ஏன், உன்னுடைய சபதம் ஈடேறுமா என்று அவரை கேட்க வேண்டாமா?
சபதமா? மும்மூர்த்திகள் வந்தாலே நான் மாற்றிக்கொள்ளாத போது இந்த பண்டிதரா மாற்றி விடுவார்? மந்திரம் போடுவாரா?
உன் மனத்தை மாற்ற நான் வரவில்லை வானதி. என்ன நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன்.
முன்பு அப்படித்தான் ஆரூடம் சொன்னார் குடந்தை சோதிடர். தாங்கள் வல்லவரையரை மணந்து சுகமாக வாழ்வீர்கள் என்றார். இந்த சாம்ராஜ்யத்தை ஆளும் பெரும் பெயர் பெறப்போகும் பிள்ளையை நான் பெறுவேன் என்றார். வல்லவரையரே காணவில்லை.
வானத்தி சோர்வாய் இப்படி கூறும் போது குந்தவை பெருமூச்சு விட்டாள்.
சோதிடர் கூறியது வானத்தி சொல்வது போல் நடக்காதா? வல்லவரையரை மணந்து சுகமோடு நான் வாழ வழி ஏற்படாதா
என்று ஒரு கணம் துணுக்குற்றவள் பிறகு மனத்தை திடப்படுத்திக் கொண்டு,
அப்படி சொல்லாதே வானதி, சோதிடம் பொய்க்காது, அது விதியை பிரதிபலிப்பது, எப்படியும் நிறைவேறும் என்றாள். என்னவோ எனக்கு நம்பிக்கையை காணும், என் உறுதியில் தான் எனக்கு நம்பிக்கை என்றாள் வானத்தி.
வானதி, அது என்ன அவ்வளவு வைராக்கியம் உனக்கு? எப்போதோ விளையாட்டாக கூறியதை வற்புறுத்தி வருகின்றாயே. இந்த சோழ பெரும் நாட்டிற்கு நீ அரசியாகவிட்டால் வேறு யார் ஆவதாம் என்று சிரித்தவாறு கேட்டாள் குந்தவை.
அக்கா, எனக்கு என்னவோ சாம்ராஜ்ய ஆசையே பிடிக்கவில்லை. மாளிகையில் வாழ்வதென்றால் கசக்கிறது. அவரோடு ஒரு நாழிகை பேசுவதற்கு கூட முடியாத பெரும் நாடும் சுகபோகமும் அரசு எனும் பட்டமும் இருந்து என்ன பயன்? மேலும் உங்கள் தம்பிக்கே சாம்ராஜ்ய மன்னர் பதவி கிடைக்கும் என்பதுதான் என்ன நிச்சயம் என்றாள்.
வானத்தை பேச கற்றுவிட்டாள். மறுமொழி கூற முடியாத அளவுக்கு பேசுகிறாள். வந்த இடத்தில் விவாதிப்பது நல்லதன்று என்று இளைய பிராட்டி பேச்சை மாற்ற விரும்பினாள். இவையெல்லாம் உண்மைதானா? குடந்தை சோதிடர் கூறியது சரியா என்று கண்டறியவே இங்கு வந்தேன்.
அடி அம்மா, உனக்கு அரண்மொழியை ஒரு கணமும் பிரிய முடியாது என்பது எனக்கு தெரியாதடி. இப்போதே ஓலை அனுப்பி அவனை பழைய அறைக்கு வரவழைத்து விடுகின்றேன். ஒரு நாழிக என்ன, ஒரு யுகமே நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள்.
இப்பெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போக உன் இதய அரசனின் பேச்சிலே காலம் கழிவது தெரியாமற் பேசிக் கொண்டிரு.
உன் வயிற்றிலே வளரும் வீர மகனுக்கு என்ன பெயர் வைப்பது என்றும் யோசனை செய்து போய்
என்று கூறிவிட்டு சிவிகையை நோக்கி நடந்தாள்.
வெட்கமும் கோபமும் அதேபோல சொல்ல ஒன்னா இன்பமும் கலந்து உடலில் பரவ, கா அக்கா என்று கூறிக்கொண்டு அவளை பின்தொடர்ந்தாள் வானதி. சிவிகை செல்லும் போது வேடிக்கையான உரையாடல்கள் தான் அவர்களிடையே நிலவின. அந்த குதூகல சூழ்நிலையை மேலும் அதிகப்படுத்தியது பழையாறை அரண்மனைக்குள் நுழைந்த உடனேயே வாய்த்த வந்தியத்தேவன் சந்திப்பு. வல்லவரையர் வந்தியத்தேவனும் அந்த இடத்தில் அந்த போதில் இளைய பிராட்டியை சந்திப்போம் என நினைக்கவில்லை. அருண்மொழியின் யோசனைப்படி புறப்பட்டு அவன் நந்திபுரத்திற்கு விரைந்து வந்து சேர்ந்தான். பழையாறை அடையாளம் தெரியாமல் மாறித்தான் போயிருந்தது, வளர்ந்து விடவில்லை. அதற்கு மாறாக பொலிவிழந்திருந்தது. படை வீரர்களின் பாசறைகளில் எவரும் காணப்படவில்லை. மாளிகைகள் மூடி தாளிட்டு கிடந்தன. இளைய பிராட்டியின் மாளிகையில் மட்டும் சிலர் இருந்தனர். இளைய பிராட்டி எப்படியும் என்று மாலைக்குள் மாளிகைக்கு வந்து விடுவார்கள், அதற்குள் மாளிகையை தூய்மைப்படுத்தி வைக்க வேண்டும் என்று எண்ணினான். பணியாட்களிடமும் தாதிகளிடமும் இளைய பிராட்டியார் வருகை குறித்து தெரிவித்துவிட்டு படை விட்டு தெருக்களை காண சென்றார். அங்கு இருந்த முக்கியமானவர்களோடு பேசிவிட்டு மீண்டும் மாளிகைக்கு திரும்பினார். இளைய பிராட்டியாரின் வருகையை அந்த மாளிகை பணியாளர்கள் எப்படி அன்போடு வரவேற்கின்றனர் என்பதை அவர்கள் சுறுசுறுப்பாக ஆற்றிய பணியை நின்று அவன் தெரிந்து கொண்டான். அவர்களில் சிலர் வந்தியத்தேவனை அடையாளம் கண்டுகொண்டு விட்டார்கள். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ரகசியமாக ஏதோ பேசினார்கள். வந்தியத்தேவன் அந்த மாளிகையின் ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு மேல் மாடத்திற்கு வந்தபோதுதான் கிளி கூண்டை கண்டான். கூட்டிலேயே வாழும் கிளியை கண்டவுடன் அவனுக்கு தன்னுடைய சிறைவாச நினைவு வந்தது. அந்த கிளியும் நீண்ட காலமாக கூண்டிலேயே காலம் கழிப்பதை அவன் அறிவான். இப்போது மட்டுமன்று ஞான சம்பந்தர் காலத்தில் கூட அப்படித்தான் என்பது அவன் நினைவுக்கு வந்தது. கிளி கூண்டை கையில் எடுத்துக்கொண்டு அந்த கூடத்தின் மறுபுறத்தில் இருந்த திறந்த வழி முற்றத்திற்கு சென்றான். சிறையாறு மடக்கிளியே இங்கே வா, தேனாடுபால் முறையாலே உணத்தருவேன் என்ற சம்பந்தர் பாடலை பண்ணோடு பாடலானான். அந்த பதிகத்தை நம்பி அடிகளின் சீடர் கந்தரன் பாட கேட்டிருக்கின்றான். அப்போதுதான் இளைய பிராட்டியார் பைரவி வானதி ஆகியோரோடு மேல்மாடத்திற்கு வந்தாள். இளைய பிராட்டியை சந்தித்து வேகமாய் அவளோடு பேசியதால் அவனுக்கு ஏற்பட்ட படபடப்பு அடங்குவதற்கு நீண்ட நேரமாகியது. மேன்மாடத்திலிருந்து இறங்கி வருவதற்கே அவனுக்கு கூச்சமாக இருந்தது. ஆடவருக்கு கூச்சமா, சுத்த வீரனுக்கு நாணமா? அருண்மொழி இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் தன்னை உடனே பழையாறைக்கு போகுமாறு அனுப்பினாரா? இளைய பிராட்டியாரை சந்திக்காமலேயே இருக்க வேண்டும் என எண்ணிய அவன் திடமான எண்ணம் என்னவாயின, பழந்தமிழ் இலக்கியங்களை படித்தும் சோழ நாட்டின் விரோதிகளை ஒழிக்க முனைந்தும் காலத்தை கடத்த எண்ணியவனுக்கு இளைய பிராட்டியாரின் தரிசனம் மனச்சலனத்தை ஏற்படுத்தியது. கல்யாணமே செய்து கொள்ளாமல் சிவனடியார்களைப் போன்று காலத்தை ஓட்ட வேண்டும் என்று சிறையில் இருந்த போதியெல்லாம் எண்ணியவனது மனத்தை அந்த வேல் விழிகள் சிதறாடித்து விடும் போலிருக்கிறது. பஞ்சவன் மாதேவியும் இன்பவள்ளியும் வந்தியத்தேவனை கண்டனர். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பாமல் செல்லும் வல்லவரையரை மற்றொரு முறை திரும்பி பார்த்தாள் இன்பவள்ளி. தேவி இவர்தான் என்று தன் சந்தேகத்தை கேட்க முனைந்தாள் இன்பவள்ளி.
ஆம், இவர்தான் வல்லவரையர் வந்தியத்தேவர், இளைய பிராட்டியாரின் பேரபிமானத்தை பெரும் பேறு பெற்றவர்
என்றாள் பஞ்சவன் மாதேவி.
இனி இளைய பிராட்டியார் நம்மை கவனிக்கவே மாட்டார்கள் என்றாள் இன்பவள்ளி மெல்ல நகைத்துவார்.
நம்மை என்று ஏன் சேர்த்து சொல்கின்றாய்? என்னை அவர்கள் எப்போதும் கவனித்ததே இல்லை. என் சிறிய தந்தை அவர்களோடு பழக வேண்டும் என்றுதான் என்னை பழுவூர் நின்று அழைத்து வந்தார். நினைப்பது ஒன்று நடப்பது வேறாக இருக்கிறது
என்று கூறி பெருமூச்சு விட்டாள் பஞ்சவன் மாதேவி.
என்ன சொல்கின்றீர்கள்? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேன் என்கிறதே என்றாள் இன்பவள்ளி.
சரி சரி, நாம் வேறெங்காவது போவோம். இந்த மாளிகையை சுற்றி பார்ப்போம். இந்த மாளிகையை ஒட்டி காவிரியின் பழைய கிளை ஓடுகிறது. அதை அழகாக செப்பனிட்டு படித்துறை கட்டி வைத்திருக்கின்றார்களாம். நீந்தி குளிப்பதற்கு ஏற்ற இடம்
என்று அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு சென்றாள் பஞ்சவன் மாதேவி. முல்லைத்தீவில் வாழ்ந்த இன்பவள்ளிக்கு நீச்சல் என்றவுடன் பேராசை ஏற்பட்டது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.